அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளம் உதவி பணிகளை விரைவுபடுத்த ஹெலிகாப்டர்களை கோரியுள்ளது குறித்த செய்திகள், நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதில் உள்ள நெருக்கடிகள்.
This is a massive disaster, as with over 5 million at least that are affected. The airport that's functioning in Kathmandu with one runway in and out, and so we have to wait.
இலங்கையில் தமிழ் மக்களின் நலன்களை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மந்தமாகவே முன்னேறுவதாக சம்பந்தர் வெளியிட்டிருக்கின்ற கருத்து. பிறகு வடபகுதியில் எங்கும் ரயில் பாதையை கடக்கும் மனிதர்கள் அதிக அளவில் விபத்துகளில் சிக்குவது குறித்த செய்திகள்.
அண்மையில் எங்களுக்கு வந்து ஒரு போலீஸாருனா ஒரு நேர அட்டவணை வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த டைமுக்கு அந்த ட்ரெயின் வர்றது, குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் ட்ரெயின் வருதுன்னு சொல்ல இயலாது. ட்ரெயின் வர்றதை கண்டு தான் நாங்கள் அந்த கேட்டை மூடுறோம். ஒரு பக்கம் கேட்டை மூடிட்டு மறுபக்கம் போயிட்டு அந்த கேட்டை மூடுறது கூட எங்களுக்கு டைம் இல்லை. நாங்களே ஆக்சிடென்ட் ஆகி சாகக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது.
தொழிலாளர் தினத்தையொட்டி இந்தியாவில் முறைசாரா தொழிலாளர்களின் நிலை குறித்த குறிப்பும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசையின் செய்திகள் வாசிப்பவர்கள் இளையதமி தயானந்தா, விமல் சொக்கநாதன்.
அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் போலீசாரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரெடி கிரே என்ற ஆப்பிரிக்க வம்சாவளி அமெரிக்கர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து கண்டனங்கள் எழுப்பப்பட்டதன் விளைவாக பால்டிமோர் போலீஸ் பிரிவின் 6 அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பால்டிமோர் அரசு வழக்கறிஞர் மரலின் மோஸ்பி கூறியிருக்கிறார். இதுபற்றி அவர் பேசும்போது, கைவிலங்கிடப்பட்டு போலீஸ் வேன் ஒன்றுக்குள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஃப்ரெடி கிரேயின் உடலில் ஏற்பட்ட காயங்களினால் அவர் உயிரிழந்தார் என்றும் தெரிவித்தார்.
கடந்த சனிக்கிழமை நேபாளத்தில் இடம்பெற்ற நிலநடுக்க பேரழிவை எதிர்கொள்ள போதுமான திட்டமிடலை தமது அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று நாட்டின் அமைச்சர் ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மிக அதிக நேரத்தை பேரழிவினை திட்டமிடும் கலந்துரையாடல்களில் மட்டுமே கழித்ததாகவும், அவை தற்போது பயனளிக்கவில்லை என்றும் நேபாளத்தின் தகவல் துறை அமைச்சர் மினேந்திரா ரிஜால் பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தில் இடம்பெறக்கூடிய இத்தகைய நிலநடுக்கத்தின் பாதிப்புகள் குறித்த கணிப்புகளும் தவறாக இருந்ததாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அரசு மிக தாமதமாகவே தமக்கு உதவிகளை தந்து வருவதாக பல நேபாளியர்கள் அரசினை விமர்சிக்கிறார்கள். நிலநடுக்கம் இடம்பெற்ற மையப்புள்ளிக்கு அருகிலுள்ள கிராமவாசிகள் தமக்கு இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிலநடுக்கத்தில் 6200 பேருக்கு மேல் பலியாகியிருக்கிறார்கள்.
நேபாள நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 1 வாரம் கழிந்தும் கூட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமானோர், பெரும்பாலானவர்கள் சுற்றுலா பயணிகள் பற்றி எதுவிதமான தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. எவரஸ்ட் பகுதியில் நிலநடுக்கத்தின் மையப்புள்ளிக்கு அருகிலுள்ள லாங் டேங் என்ற தொலைதூர மலைத்தொடரில் இந்த பயணிகளில் பெரும்பாலானோர் மலையேறி கொண்டிருந்தார்கள் என்று நேபாள நாட்டுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் கூறியிருக்கிறார். இவர்களில் 12 பேர் உயிரிழந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போக்குவரத்து பாதைகள் இல்லாத காரணத்தாலும் நிலப்பகுதி மிகவும் சிரமமானது என்பதாலும் இவர்களின் தற்போதைய நிலைமை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது.
இந்தோனேஷியாவின் தேசிய காவல்துறையினருக்கும் அந்த நாட்டின் ஊழல் எதிர்ப்பு துறையினருக்கும் இடையே தொடர்ந்து நிலவும் மோதலை தீர்த்து வைக்கும் முயற்சியில் நாட்டின் அதிபர் ஜோகோ விடோடோ இறங்கியிருக்கிறார். ஊழல் எதிர்ப்பு துறையின் உயர்மட்ட விசாரணையாளர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கும் நிலையில் இத்தகைய சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் எதையும் மேலும் எடுக்கக்கூடாது என அதிபர் காவல்துறையினருக்கு ஆணையிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் பொது வாழ்வை தூய்மைப்படுத்துவதில் ஊழல் எதிர்ப்பு துறையினர் சில வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதம் காவல்துறையின் உயர் அதிகாரியொருவரை விசாரணைக்கு உட்படுத்தியது முதல் இரு தரப்பினருக்குமான மோதல் நிலை உருவாகியிருக்கிறது.
மலேசிய நாட்டுடனான தாய்லாந்து எல்லைப்பகுதியில் அகதிகளை கடத்துவோர் பயன்படுத்தும் ஒரு நிலப்பகுதியில் 32 புதைகுழிகளை தாங்கள் கண்டுபிடித்ததாக தாய்லாந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல சடலங்கள் ஏற்கனவே மண்ணிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இறந்தவர்கள் யார் என்பதோ, எப்படி அவர்கள் இறந்தார்கள் என்ற விவரங்களோ தெரியவில்லை. மயன்மார் என்று குறிப்பிடப்படும் பர்மிய நாட்டின் ரோஹிங்கியா என்ற முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்களான இவர்கள் பர்மாவில் துன்புறுத்தல்களிலிருந்து அகதி கடத்தல்காரர்களின் உதவியோடு தப்பி வெளியேறியவர்களாக இருக்கலாம் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புதைகுழிகள் அனைத்து மற்ற தினங்களில் அகழப்பட்டு சடலங்கள் வெளியே எடுக்கப்பட்டு மருத்துவ ரீதியான சடல பரிசோதனைகள் நடத்தப்படலாம் என்றும் தாய்லாந்து போலீசார் கூறியிருக்கிறார்கள்.
இங்கிலாந்து திருச்சபை அனல் மின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலக்கரி மற்றும் தார் மண்ணிலிருந்து பெறப்படும் எண்ணெய் ஆகியவற்றை எடுக்கும் நிறுவனங்களில் தனது முதலீடுகளை விற்க தொடங்கியிருக்கிறது. இது புதை வடிவ எரிபொருட்கள் மீது குறைவாகவே சார்ந்திருக்கும் பொருளாதாரத்திற்கு அது தரும் ஆதரவின் ஒரு பகுதியாக இருக்கும்.
இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் ஒரு சர்வதேச குறிப்பு. நேபாள பூகம்பத்தில் இறந்தோரின் எண்ணிக்கை 6000 கடந்திருக்கிறது. தலைநகர் காத்மாண்டுவையும் அதை அண்மித்த பகுதிகளிலும் வசிப்பவர்களுக்கு வெளிநாட்டு அரசுகளும் சர்வதேச நிறுவனங்களும் அளிக்கும் உதவிகள் சென்று சேர்ந்தாலும் தொலைதூர பகுதிகளில் உள்ளவர்களுக்கு உரிய உதவி கிடைக்காமல் இருக்கிறது. இதுகுறித்து நமது சிவராமகிருஷ்ணன்.
நேபாளத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தொலைதூர பகுதிகளுக்கு நிவாரணங்கள் சென்றடைவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்வதாக அரசும் உதவி வழங்கும் நிறுவனங்களும் கூறுகின்றன. அந்த நிலநடுக்கத்தில் 6000 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பன்னாட்டு நிவாரணங்கள் வந்து கொண்டிருந்தாலும் உடனடியாக உதவி தேவைப்படும் மக்களுக்கு அதை எடுத்துச் செல்வதில் ஏராளமான பிரச்சினைகள் உள்ளன. தொலைதூர பகுதிகளுக்கு பொருட்களை எடுத்துச் செல்லவும் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டவர்களை மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லவும் உடனடியாக கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவை என நேபாள அரசு அவசர கோரிக்கையை விடுத்துள்ளது. உதவிகளை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்றான சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உள்ளூர் பிரதிநிதி நிவாரண நடவடிக்கைகள் பெரும் சவால்களை கொண்டுள்ளன என்று BBCயிடம் தெரிவித்தார்.
This is a massive disaster, as with over 5 million at least that are affected, but it is overwhelming, understandably, for any government to have to manage.
இந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளன. குறைந்தது 50,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்படியான ஒரு பேரழிவை சமாளிப்பது எந்த அரசுக்குமே சவாலானதும் சிக்கலானதும் தான். காட்மாண்டுவில் உள்ள விமான நிலையத்தில் ஒரு ஓடுபாதை மட்டுமே செயல்படுவதால் நிவாரணங்களை கொண்டு வந்து இறக்குவது, அங்கிருந்து எடுத்துச் செல்வது ஆகியவை மிகவும் கடினமாக உள்ளன. ஒவ்வொருவரும் தமது வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உதவிகள் சென்றடைவது காலதாமதமாகின்றன. தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள பீர் மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவராக இருப்பவர் டாக்டர் புலன் தாப்பா. பல மருத்துவமனைகளில் காயப்பட்டு வரும் ஏராளமானவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய உபகரணங்கள் இல்லை என்று அவர் கூறுகின்றார்.
The challenge is the space. We need more space. The thing is we need more logistic. Logistic means the equipments, implants needed for the operations.
இங்கு மிகப்பெரிய பிரச்சனை இடப்பற்றாக்குறை. எமக்கு கூடுதலான இடம் தேவை. அது மட்டுமல்ல, எமக்கு கூடுதலான உபகரணங்கள், உள்ளீடுகள், அறுவை சிகிச்சைக்கு வேண்டிய பொருட்கள், நோயாளர்களுக்கு போர்த்தும் விரிப்புகள் போன்றவை உடனடியாக தேவைப்படுகின்றன. அதாவது ஒருமுறை பயன்படுத்திய பிறகு களையப்பட வேண்டிய பொருட்கள் நிறைய தேவை. ஏனெனில் மீண்டும் மீண்டும் துவைத்து பயன்படுத்தும் சூழல் இங்கு இல்லை. நோய் எதிர்ப்பு மருந்துகளுக்கும் தட்டுப்பாடுகள் உள்ளன. குறிப்பாக ஊசி மூலம் திரவ வடிவில் செலுத்தப்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் பெருமளவில் எங்களுக்கு உடனடியாக தேவைப்படுகின்றன. நிலநடுக்கத்தின் மையப்புள்ளியாக இருந்த பகுதிக்கு எந்த நிவாரணமும் இதுவரை சென்றடையவில்லை என்று உள்ளூர் கிராமவாசிகள் கூறுகின்றார்கள். அப்படியான ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தார் அமெரிக்க ஒலிபரப்பு நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் செய்தியாளர் ஸ்டீவ் ஹெர்மன்.
We made it to a small fishing village named Majigaon. By road, it's about 100 kilometers from the capital, Kathmandu.
Majigaon என்னும் சிறிய மீன்பிடி கிராமத்திற்கு நாங்கள் சென்றோம். காட்மாண்டுவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கிராமத்தை நீங்கள் வரைபடங்களில் காணுவது கூட மிகவும் அரிது. இப்போது அந்த கிராமமே வரைபடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அங்கு ஒரு கட்டிடம் கூட இப்பொழுது இல்லை. அங்கிருந்த அனைத்து வீடுகளும் ஒரே உலுக்கலில் தரைமட்டமாகிவிட்டன. மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சிந்துபால் சோக் மாவட்டத்தில் பல கிராமங்களின் நிலை இதுதான். அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அண்டை கிராமத்திலிருந்து கடனுக்கு அரிசி வாங்குவதாக கூறுகின்றார்கள். அரசும் தாங்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொள்வதை ஏற்றுக்கொள்கிறது. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப குறைந்தது 2 பில்லியன் டாலர்கள் தேவை என்கின்றார் நாட்டின் நிதியமைச்சர். நிவாரணமாக ஏராளமான பொருட்கள் இருந்தாலும் தேவைப்படுபவர்களுக்கு அவை உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை அல்லது சென்றடையவில்லை எனும் விரக்தி மக்களிடையே வெளிப்படையாகவே தெரிகிறது என்று அங்குள்ள BBCயின் செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
செய்திகளை தொகுத்தளித்தவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்த இலங்கைக்கு நோட்டம். புதிய ஜனாதிபதி தலைமையிலான ஆட்சியில் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதில் சில அறிகுறிகள் காணப்பட்டாலும் அவை மிகவும் மந்தமாகவே முன்னேறி செல்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் கூறியிருக்கின்றார். இதுகுறித்து அவருடன் பேசினார் நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
தமிழர் எதிர்பார்க்கின்ற பல விடயங்களை அவர்கள் எதிர்பார்க்கும் துரித தன்மையுடன் அரசாங்கத்தால் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். அதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், பல இடங்களில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் முனி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள். அதை பற்றி நாங்கள் பகிரங்கமாக அதிகம் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இந்த கருமத்தில் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் கருதுகின்றேன்.
குறிப்பாக சம்பூர் மக்களின் மீள்குடியேற்றத்தை பொறுத்தவரை கடந்த மாத இறுதியில் அவர்கள் மீள்குடியேற்றப்படுவார்கள் என்று கூறப்பட்ட போதும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 800+ ஏக்கர் காணிகளில் அந்த காணிகளில் வாழ்ந்த மக்களை ஆரம்பத்தில் குடியேற்றுவதாகவும், அதைத் தொடர்ந்து 800+ ஏக்கர் காணிகளில் தற்பொழுது கடற்படை முகாம் இருக்கின்ற காணியில் முகாமில் உள்ளவர்களை அந்த காணியிலிருந்து அகற்றி அந்த காணியில் மக்கள் குடியேற்றப்படுவார்கள் என்ற முடிவு எடுக்கப்பட்டு அது எமக்கும் அறிவிக்கப்பட்டு மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட விடயம். ஆனால் அதை அமல்படுத்துவதில் சில பல தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன. காரணம் என்னவென்றால், இந்த 800 ஏக்கர் காணி முதலீட்டு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் முதலீட்டு சபை இந்த காணியை பொறுத்தவரையில் சில கரம்பங்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இதை ரத்து செய்வதற்கும் மக்களை குடியேற்றக்கூடிய வகையில் மீளப் பெறுவதற்குமாக சட்டமா அதிபருடைய ஆலோசனை நாடப்பட்டிருந்தது. நேற்றுத்தான் சட்டமா அதிபர் அந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். அதை ஜனாதிபதி மீளப் பெறலாம் என்றும் அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி முடிவிலை எடுக்கலாம் என்று பதில் சென்றிருக்கின்றது. அது எனக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் இந்த விசக் தின லீவுகளுக்கு பிறகு அந்த கட்டளை, அதாவது 800+ ஏக்கர் காணியை முதலீட்டு சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த கருமம், அது ரத்து செய்யப்பட்டு அந்த காணி மீள பெறப்படும். அதற்கு பிறகு தாமதம் இல்லாமல் மக்கள் காணிகளில் குடியேற்றப்படுவார்கள் என்று எனக்கு கூறப்பட்டிருக்கின்றது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்லிங்கம் அவர்களுக்கு அளித்த சேவையை கேட்டீர்கள். சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலான இடைவெளிக்கு பிறகு கடந்த ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கு துவக்கப்பட்ட ரயில் சேவை சில பொருளாதார முன்னேற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தின் காரணமாக ரயில்வே சாலை கடவுகளில் பல விபத்துகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன, உயிரிழப்புகளும் நேர்ந்திருக்கின்றன. சாலை கடவைகளுக்கு பொறுப்பான காப்பாளர்களுக்கு தேவையான வசதிகளும் பயிற்சிகளும் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவலுடன் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே ரயில் பாதையில் அமைந்துள்ள பல ரயில்வே கடவைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அங்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் கோரியிருக்கின்றார்கள். அண்மையில் அடுத்தடுத்து இடம்பெற்ற விபத்துகளில் 6 பேர் வரையில் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவற்றில் 8 பேர் வரையில் காயமடைந்திருக்கின்றார்கள். சில தினங்களுக்கு முன்னர் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் கார் ஒன்று ரயில்வே கடவையை கடந்தபோது விரைவு ரயில் ஒன்று வந்து மோதியதில் 4 பேர் அந்த இடத்திலேயே மரணமடைந்தனர். அதேவேளை ரயில்வே கடவைகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் தற்காலிக ஊழியர்களாகவே கடமையாற்றி வருகின்றார்கள். இவர்களுக்கு காவல்துறையினரே நியமனம் வழங்கி நாட்கூலி அடிப்படையில் சம்பளமும் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பணியாற்றுபவர்கள் தங்களுக்கு ரயில்வே தனக்களத்தில் நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் இவ்வாறு 75 ஊழியர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடமையாற்றி வருவதாக இந்த ஊழியர்களுக்கான சங்கத்தின் தலைவர் ரோஹான் ராஜ்குமார் அவர்கள் BBC தமிழோசியிடம் தெரிவித்தார்.
வவுனியா மாவட்டத்தில் சுமார் 75 பேர் ஊழியர்கள் எங்களை போல ஊழியர்கள் இருக்கிறாங்க. கடந்த 2013 ஆண்டு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வலுக்கட்டாயமா கொண்டு போயிட்டு 3 மாதத்தில் நாங்கள் எங்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுத்தாரோம், 6 மாதத்தில் நிரந்தர நியமனத்தை பெற்றுத்தாரோம் சொல்லி எங்களை சேவையில் ஈடுபடுத்திருக்காங்க. ரயில் போகும்போது கடவையை நாங்கள் மூடி கடவையின் ஊடாக பயணிக்கிற மக்களோட உயிர்களை பாதுகாக்க கூடிய ஒரு கடமையை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8 மணி நேரம் நாங்கள் எங்களோட கடமையை தவறாக செய்யணும். அதே சமயத்தில் மாதம் 31 நாள் எங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 250 ரூபா தான் தராங்க. போலீஸ் நியமனம் கொடுத்துருக்கின்ற எழுத்து மூல ஆவணங்கள் எங்களுக்கு கொடுக்கல, வெறும் வாய் வார்த்தையிலே தான் எங்களை கொண்டு விட்டுருக்குறாங்க. நாங்கள் இப்போ ஒரு 22 மாதமாக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம்.
ரயில்வே கடவைகள் சரியான முறையில் அமைக்கப்படாத காரணத்தினால் உயிராபத்துக்களுக்கு மத்தியிலேயே தாங்கள் பணியாற்ற நேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறுகின்றார்.
இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் எங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. அண்மையில் எங்களுக்கு வந்து ஒரு போலீஸாருனா ஒரு நேர அட்டவணை வழங்கப்படுச்சு. ஆனால் அந்த டைமுக்கு அந்த ட்ரெயின் வர்றதில்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் ட்ரெயின் வருதுன்னு சொல்ல இயலாது. ட்ரெயின் வர்றதை கண்டு தான் நாங்கள் அந்த கேட்டை மூடுறோம். ஒரு பக்கம் கேட்டை மூடிட்டு மறுபக்கம் போயிட்டு அந்த கேட்டை மூடுறது கூட எங்களுக்கு டைம் இல்லை. நாங்களே ஆக்சிடென்ட் ஆகி சாகக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. கேட் இருக்கிற இடத்துலேருந்து 300 மீட்டர் தூரத்தில் ஹார்ன் போர்ட் போட்டிருக்காங்க. அந்த 300 மீட்டருக்குள்ளேயும் ஹார்ன் அடிக்கிறது இல்லை. ட்ரெயின் டிரைவர் கையை காட்டி ஹார்ன் இல்லையான்னு சொல்லி கேட்டால் ஹார்ன் இல்லைன்ட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து போலீஸாட்டனை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க இதை ரைட் நாங்கள் சொல்கிறோம், அதை அறிவிக்கிறோம், இனிமேல் அப்படி நடக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை கண்டுகொண்டு தான் இல்லை. போலீஸார் தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் முழுமையான பொறுப்பு கூடுறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. வவுனியா மாவட்ட போலீஸாத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினார். கூட்டம் நடத்தும் போது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், போலீஸ் அதிகாரிகளோ இல்லை புகையிரத திணைக்கள அதிகாரிகளோ உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருந்தா அந்த வாக்குறுதியை எங்களால் நிறைவேற்ற முடியாது. வாக்குறுதிகளை கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு மனிதன் வந்து ஜனாதிபதி மட்டும்தான், அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அப்போ ஆகவே எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறார்
என்றார் ரயில்வே கடவை காப்பாளர் சங்க தலைவர் ரொஹான் ராஜ்குமார் அவர்கள். ரயில்வே கடவை காப்பாளர்களாகிய தங்களுக்கு விளக்குகள் கூட வழங்கப்படவில்லை என்று ஆதங்கப்படுகின்றார் பொன்னுச்சாமி கஜந்தன் அவர்கள்.
நாங்கள் இருக்கிற கொட்டியில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருக்குது. சாதாரணமாக 6 தகரம் மட்டும் மேலே போட்டிருக்கு. அதில் இருக்கிறதுக்கு பாங்களோ படுக்கிறது எதுவுமே இல்லை. நாங்கள் தான் சாதாரணமாக சும்மா போட்டதை படுத்திருந்து வரோம். மற்றும் 20 நேரங்களில் எந்த கொட்டிலுக்குமே கரண்ட் இருக்கிற பிளேஸில் கூட எங்களுக்கு கரண்ட் தராங்கல்ல. அப்போ அதை கேட்ட இடத்துல கரண்ட் எலக்ட்ரிசி போர்ட்டில் தான் கதைக்கணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கதைச்சி எங்களுக்கு பல்ப் போட்டுதல் எதுவுமே இல்லை. டோர்ச் குடியும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. தாரோன்றாங்க, இது வரைக்கும் டோர்ச் குடியும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. நாங்கள் தான் விளக்கு எண்ணெய் விட்டு எங்களை கையால் வர காசில் தான் போட்டு விளக்கு கொடுத்து இதை பார்த்துட்டுருக்கிறோம். விளக்கும் தரல எங்களுக்கு. நாங்கள் விளக்கு காசுக்கு வாங்கியிருக்கிறோம். எங்களை 3 பேர் காசு போட்டு வாங்கியிருக்கிறோம். விளக்கு கொண்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு மாதம் மாதம் மண்ணெண்ணைக்கு சம்பளம் வந்தோடனே மண்ணெண்ணை வாங்கி விட்டு அரிக்கிறோம். 1 மாதத்துக்கு 3 லிட்டர் என்ன செலவாகும் எங்களுக்கு? 180 ரூபா காசுட்ட வேணும்
என்றார் பொன்னுச்சாமி கஜேந்தன் அவர்கள். மே தினமாகிய இன்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களை சந்தித்த வவுனியா மாவட்ட ரயில்வே கடவை காப்பாளர்கள் சங்கத்தினர் தமது கஷ்ட நிலைமைகளை எடுத்து கூறி தங்களை ரயில்வே திணைக்களத்தில் இணைத்து நிரந்தர நியமனம் பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள்.
நமது ஊனிய செய்தியாளர் மாணிக்கவாசம் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். மே தின கொண்டாட்டங்கள் இன்று நாட்டின் பல இடங்களில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பெரிய தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் முறைசார் தொழிலாளர்களுக்கு பல உரிமைகள் சட்ட ரீதியாக வென்றெடுக்கப்பட்டும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நிலை தொடர்ந்து மோசமாக இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் சர்வதேச தொழிலாளர் தினம் என்பது சென்னையில் தான் முதன் முதலாக 1923 அனுசரிக்கப்பட்டது. அதேபோல தொழிலாளர்களுக்கென மிக அதிக அளவில் நல வாரியங்களை வைத்திருக்கும் மாநிலங்களில் ஒன்றாகவும் தமிழ்நாடு இருந்து வருகிறது. இருந்தபோதும் தொழிலாளர்களின் நலனை பொறுத்தவரை கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்கிறார்கள் தொழிலாளர்களின் நலனுக்காக பணியாற்றும் செயல்பாட்டாளர்கள். தமிழ்நாட்டில் பணியாற்றுபவர்களில் சுமார் 90% பேர் எவ்வித பணி பாதுகாப்பும் இல்லாத அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கும் நிலையில் இவர்களது நலனுக்கென 1982 தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்டது. 1999 இவர்களுக்கென நல வாரியமும் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனி நல வாரியங்கள் என 17 நல வாரியங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த வாரியங்கள் எல்லாமே சிறிய அளவில் நிதியுதவிகளை அளிக்கும் வாரியங்களாகவே இருந்து வருகின்றன என்கிறார் அமைப்பு சாரா தொழிலாளர் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரான கீதா.
எவ்வளவோ ஆண்டுகள் போராடி உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டத்தை பெற்றோம், பிறகு நலவாரியங்களை பெற்றோம். இருந்தாலும் அந்த சட்டத்தில் சொன்னபடி பணியையும் ஊதியத்தையும் முறைப்படுத்துகின்ற வாரியமாக இன்று வரை அது செயல்படவில்லை. அதுவரை கொஞ்சம் டோல்ஸ் கொடுக்கக்கூடிய சில உதவிகள் கொடுக்கக்கூடிய வாரியமாகத்தான் இருக்கிறது. வாரியத்தில் நிதி நிலைமை நல்லா இருக்கு, 1000 கோடி இருக்கும், 1% எஸ்டிமேட் காஸ்ட் கலெக்ட் பண்றாங்க. ஆனா அதுல பணியாற்றக்கூடிய இடம்பெயரும் தொழிலாளர்கள்னா அவங்களை பதிவு செய்வதே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைதான் இன்னும் இருக்கு.
அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழிலாளி அரசு அளிக்கும் சலுகைகளை பெற வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட வாரியத்தில் பதிவு செய்வது மிக முக்கியம். ஆனால் தமிழகத்தில் இம்மாதிரி பதிவு செய்வது என்பதே அவ்வளவு சுலபமில்லை என்கிறார் கீதா.
இதுல வந்து அங்க கிளார்க் இருக்க மாட்டாங்க, இவங்க இருக்க மாட்டாங்க, திருப்பி திருப்பி வர சொல்வது. ஆதார் அட்டை என்பது பாதி பேருக்கு மேல ஆதார் அட்டையே கிடையாது. அதை வந்து கட்டாயப்படுத்தி அது இல்லைன்னா நீங்க பதிவு கிடையாது, அது இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. விஏஓ உங்களை சர்டிஃபை பண்ணோம், விஏஓ சர்டிஃபை பண்ணோம்னா அவர் என்ன சொல்லுவாரு, ரேஷன் கார்டு லோக்கல் ரேஷன் கார்டு இருந்தா தான் நான் கையெழுத்து போடுவேன் பாரு. இப்படிப்பட்ட ஒரு பலவிதமான தேவையற்ற விஷயங்களை வச்சுட்டு இந்த நலவாரியங்களை செயல்பாடுகளை முடக்கி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இன்றைக்கு தேங்கி கிடக்கிறது.
வணிக நிறுவனங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் முதலான இடங்களில் அவற்றின் ஆண்டின் மொத்த வர்த்தக தொகையில் குறிப்பிட்ட சதவீதம் நலவாரிய நிதிக்காக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நிதி போதுமான அளவில் செலவிடப்படுவதில்லை என்கிறார் கீதா.
அப்கோர்ஸ் அண்டை மாநிலங்கள் ஆந்திரா கர்நாடகாலாம் இப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட வாரியங்கள்ல 2500 கோடி 2700 கோடின்னு இருக்கு. இங்க வந்து 1000 கோடி சேர்ந்திருக்கு. ஆனாலும் அந்த பணத்தை செலவு செய்வதற்கான மனமே இல்ல, தொழிலாளிக்கான பணம் என்ற உணர்வே கிடையாது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு.
பட்டாசு தொழிற்சாலை, தோல் தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகளில் உயிரிழப்புகள் என்பது அவ்வப்போது தொடர்ந்து நிகழ்ந்து வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு பணியிட பாதுகாப்பை உறுதிப்படுத்த போதுமான அதிகாரிகளை நியமிப்பதில்லை என்கிறார்கள் செயல்பாட்டாளர்கள்.
பல்வேறு தொழில்கள்லயும் இன்றைக்கு விபத்துக்கள் ஏற்படுது, அதுல பலவிதமான வியாதிகள் வருது. அந்த ஆக்குபேஷனல் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியான நோய்கள், பணியிட பாதுகாப்பு என்பதற்காக ஒரு தனியான ஒரு மத்திய சட்டமே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
உலகிலேயே இந்தியாவில் தான் கொத்தடிமை தொழிலாளர்கள் அதிகம். தமிழகத்திலும் குறிப்பிடத்தக்க அளவில் கொத்தடிமை தொழிலாளர்கள் இருந்து வருகிறார்கள் என்று குறிப்பிடும் செயல்பாட்டாளர்கள், உடனடியாக இவர்களை மீட்பது, நலவாரியங்கள் அளிக்கும் பலன்களை பெறச் செய்வது போன்றவற்றை செய்ய வேண்டும் என்கிறார்கள். அப்போதுதான் மே தின கொண்டாட்டம் என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்கிறார்கள் அவர்கள்.
இந்தியாவில் திருமண உறவுக்குள் பாலியல் வல்லுறவுகள் நடக்கும் சம்பவங்கள் அதிகமாக இருப்பதாக ஐநா மன்ற புள்ளி விவரங்கள் காட்டுவதாகவும், எனவே இந்திய அரசு தாம்பத்திய உறவுக்குள் நடக்கும் பாலியல் வல்லுறவை குற்றமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி புதன்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய உள்துறை துணை அமைச்சர் ஹரிபாய் சௌத்ரி, இந்தியாவில் நிலவும் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார காரணங்களால் இதை ஒரு குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். இந்திய அரசின் இந்த நிலைப்பாடு குறித்து குடும்ப சட்டம் குறித்த வழக்கை கையாளும் வழக்கறிஞர் கீதா ராமசேஷன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
ஆரம்பத்திலேயே இந்தியன் பீனல் கோட்ல வந்து மேரிட்டல் ரேப்ங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன், ரேப்ங்கிறது ஒரு குற்றமாகும், ஆனா அதுல ஒரு எக்ஸெப்ஷன் எப்பவுமே இருந்தது. ஒரு கணவன் மனைவியோட இந்த மாதிரி ஒரு புண்படுத்தி ஒரு உறவு கொண்டிருந்தா அது வந்து குற்றம் அல்லன்னு ஸ்பெசிபிக் எக்ஸெம்ஷன் இருந்தது. அது வந்து நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேரிட்டல் ரேப்ங்கிற கான்செப்டே வந்து ஒரு 20-30 வருஷமா தான் வந்து உலகத்திலேயே அது வந்து ஒரு உலக சட்டங்கள்லயே அது வந்து ஒரு மாறுதலா ஏற்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை இப்போ 2 வருஷம் முன்னாடி இந்த நிர்பயா கேஸ் கூறுவோம் இல்லையா, அந்த கேஸுக்கு பிறகு சிசியில வந்து நிறைய மாறுதல் ஏற்பட்டுகின்றன. அந்த மாறுதலில் ஆனா மேரிட் இதே எக்ஸம்ஷன் நம்ம ஐபிசியில வந்து நிறைய ரேப்ப வந்து ரொம்ப எலாபரேட்டா ரேப் லா வந்து மாற்றிருக்காங்க. ஆனா அதுல இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அதே மாதிரிதான் இருக்கு,
அதுல கை வைக்கல. ஏன் அதுக்கு காரணம், அதுக்கு என்ன? இப்போ
அது வந்து 2-3 பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து இப்போ மேரிட்டல் ரேப் அது எப்படின்னா அதனோட டெவலப்மெண்ட் இந்த மாதிரி, ஒண்ணு அது வந்து ஒரு விவாகரத்து மனுல அதை குவல்ட்டின்னு கூறலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டம் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ங்கிற சட்டத்தின்படி செக்ஷுவல் அபியூஸ வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸா ஒரு வன்முறையா வந்து அந்த சட்டமும் அந்த நோக்கத்துடன் பார்க்கிறது. அதை எடுத்துட்டு மீறி எடுத்துட்டு போய் அது வந்து ஒரு குற்றம், அந்த மாதிரி ஒரு கணவன் வயலண்டா இருந்தான்னா அவன் மேல ஐபிசியின் படி நடவடிக்கை எடுத்து 10 வருஷம் தண்டனை, அந்த ஆர்கியூமெண்ட் தான் வந்து இப்போ இன்னும் ஏற்றுக்கப்படவில்லை.
சரி, ஆனா இந்தியாவில் இருக்கிற இப்போ இருக்கிற சூழல்ல, கலாச்சார சூழல்ல அந்த மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு திருத்தம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
தேவையே இல்லைங்கிறது வேற இஷ்யூ. ஒண்ணு வந்து எல்லாருக்குமே பெண்கள் அண்ட் பெண்ணுரிமை இயக்கம்ல ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே மேரிட்டல் ரேப்ங்கிறது என்னதுன்னு புரியும், அது வந்து எவ்வளவு துன்பமா இருக்கும்ங்கிறதும் தெரியும். அதை தவிர எல்லா பெண்களும் உடனே வந்து சஸ்டெயின்டா நிறைய வயலன்ஸ் இருந்தா தான் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா ஐ திங்க் ஒண்ணு அரசாங்கத்துடைய ஆர்குமெண்ட் வந்து திருமணம்ங்கிறது ரொம்ப சீக்ரெட்ங்கிற ஆர்குமெண்ட, நம்ம அது வந்து ஒரு கல்ச்சர் ரிலிஜியஸ் ஆர்குமெண்ட், அது வந்து திருமணம் சீக்ரெட்டா இருந்ததுனால வந்து ரேப் ஓகேயா, அது நம்ம அப்படி ஏத்துக்க முடியாது. ஆனாலும் ஆனா இந்தியாவை பொறுத்தவரை மேரிட்டல் ரேப்ங்கிற கான்செப்டே பாதி பேருக்கு புரியாது.
புரியாதுங்கிறதுனால அது வந்து அரசாங்கம் வந்து புரியாத ஒரு குற்றத்தை அங்கீகரித்துக் கொண்டு கண்டுக்காம இருக்க முடியுமா?
இல்ல இல்ல இல்ல, நான் என்னுடைய கருத்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த மேரிட்டல் ரேப்ங்கிற கான்செப்ட்லயே வந்து நம்மளுக்கு ஒரு அளவு கேம்பெயின் வரணும் தேவை. இப்போ நம்மளுடைய எல்லா சட்டங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் குடும்ப சட்டங்கள், ஃபேமிலி லான்னு கூறுவோம், தட் இஸ் த லா ஆஃப் மேரேஜ், டிவோர்ஸ், எக்ஸெட்ரா, அந்த எல்லா பிரிவின் படி அது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை
அது உங்களுக்கு தெரியும், அது அவங்களுடைய மதத்தை சேர்ந்த சட்டங்கள் இல்லையா, ஹிந்து லா, முஸ்லீம் லா, கிறிஸ்டியன் லா. அப்படி இருக்கிற போது எல்லா சட்டங்களிலும் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு.
திருமண உறவுகளை மீண்டும் வந்து கொண்டு வருவதுங்கிறது
அது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்ங்கற கான்செப்ட் நிறைய உலக வேற நாட்டு சட்டங்கள்ல கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட். இரண்டாவது வந்து என்ன, மேரிட்டல் ரேப்புக்கு வந்து என்ன மாதிரி எவிடன்ஸ். சி ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஒன்னு அரசாங்கம் சொல்றதே நான் ஏத்துக்கவில்லை. ஆனா மேரிட்டல் ரேப்பை வந்து நம்ம சட்டமாக கொண்டு வந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தட் ஆஃப் கலெக்டிங் எவிடன்ஸும் கொஞ்சம் வேறபடியா இருக்கலாம்.
இல்ல அது சரி, ஆனால் முதலில் கணவன் மனைவியை அவளது இசைவு இல்லாமல் அவளது அனுமதி இல்லாமல் அவளுடன் உடல் உறவு கொள்வது என்பது குற்றம் என்ற ஒரு கொள்கையாக்கத்தை, ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
நான் ஏற்றுக்கொள்றேன் கண்டிப்பா. மேரிட்டல் ரேப் உலகத்திலேயே எல்லா நாடுகள்லயும் வந்திருக்கு, டெபினெட்டா நம்ம நாடுலயும் வரணும். அதனால நான் அரசாங்கத்துடைய ஆர்குமெண்ட் வந்து இந்த மாதிரி கல்ச்சரலி நம்ம டிஃபரெண்ட் நான் ஏத்துக்கல. ஏன்னா அந்த கல்ச்சர் ஆர்குமெண்ட் வயலன்ஸுக்கு நம்ம ஏத்துக்கவே முடியாது.
அப்போ இந்தியாவில வந்து இந்த மாதிரி இந்த கருத்துருவாக்கத்தின்படி இந்த மாதிரி பல குற்றங்கள், மேரிட்டல் ரேப்ஸ் வந்து நடக்குது, அது யதார்த்தம்ங்கற அப்படிங்க நினைக்கிறீங்களா?
எனக்கு அது வந்து மேரிட்டல் ரேப்புக்கு வந்து எனக்கு தெரியல எவ்வளவு ஸ்டடிஸ் ஸ்பெசிபிக்கா மேரிட்டல் ரேப்ல நடந்திருக்கு இந்தியால, அதுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா அது எப்போ அது ஒரு சட்டமா இல்லையோ அதை பத்தி நம்மளுக்கு விவரங்கள் தெரியறதும் கஷ்டம்.
வழக்கறிஞர் கீதா ராமசேஷன். தரமான அதே சமயம் விலை குறைந்த அறுவை சிகிச்சை உலகின் மூன்றில் இரண்டு பங்கு மக்களுக்கு கிடைப்பதில்லை என லான்செட் மருத்துவ சந்தையில் வெளியான ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நூறு நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பெரும்பாலான நாடுகளில் ஏழைகள் மற்றும் நடுத்தர வருவாய் உடையவர்கள் எளிதில் குணப்படுத்தக்கூடிய பாதிப்புகளால் உயிரிழக்கின்றனர் என கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பான்மையானோர் தெற்காசிய நாடுகளில் உள்ளவர்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பில் தமிழக பொது சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர் இளங்கோ அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
அந்த ஆய்வு அறிக்கையினுடைய இது வந்து உண்மைதான். அது அது வந்து குறிப்பா இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நம்முடைய முன்னேற்றங்கள் பல வழிகளில் வந்து இந்தியா முன்னேறி இருந்தாலும் குறிப்பாக இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் ஒரு ஒரு எசென்ஷியல் ஒரு சர்ஜரியை வந்து அவர்கள் வந்து அரசு மருத்துவமனைகளையே நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த அரசிய அந்த அரசு மருத்துவமனைகள்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு அவங்க வந்து வரும்போது வந்து அதை வந்து அந்த அந்த நோயினுடைய தன்மை வந்து அதிகமாக காண வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து யதார்த்தமான உண்மைதான். இந்த இந்தியாவுலையும் இதே நிலைமை தான் இருக்கு.
நீங்க சொல்ற மாதிரி இந்த நடுத்தர மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் பாதுகாப்பான ஒரு அறுவை சிகிச்சைய அணுக முடியாம இருக்கிறதுக்கான காரணம் இந்தியாவில ஏன் நினைக்கிறீங்க?
நான் சில மாநிலங்கள்ல அரசாங்க மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில வந்து அவர்கள் வந்து கன்சல்டன்ட் ஆகவோ அல்லது வந்து அங்கேயும் வந்து பணி பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த அந்த மருத்துவர்கள் வந்து சில நேரங்கள்ல இல்லாம இருக்கலாம். அந்த அந்த பணி ஒரு தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் அங்க இல்லாம இருக்கலாம் அல்லது வந்து மயக்குனர் இல்லாம இருக்கலாம். இந்த காரணங்களால் கூட வந்து அந்த தேவைப்பட்ட சிகிச்சை அறுவை சிகிச்சை வந்து மக்களுக்கு கிடைக்காமல் போறது வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து யதார்த்தமான ஒரு சூழ்நிலை இந்தியாவில நிலவுது.
மக்களுக்கு நடுத்தர வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்கு கிடைக்கிற அறுவை சிகிச்சை கூட பாதுகாப்பானதா இருக்குன்னு எல்லா சமயத்திலயும் சொல்ல முடியாது. சமீபத்துல வட இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சில பெண்கள் இறந்து போனாங்க. இப்போ இப்படியான ஒரு பிரச்சனை, ஒரு தரமானதாகவும் பாதுகாப்பான அறுவை சிகிச்சையும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களால் ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு விலை குறைவான அறுவை சிகிச்சைகளை மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னா அரசாங்கம் தரப்புல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க?
இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா மத்திய மாநில அரசுகள் இதுல வந்து ஒரு ஒரு முனைப்போடு செயல்பட்டு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு தேவை. அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னா சுகாதாரமா ஒரு அடிப்படை உரிமையை இருக்கணும். அந்த அடிப்படை உரிமையை வந்து அந்த 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 ஒவ்வொரு சிட்டிசனும் ஒவ்வொரு பிரஜையும் வந்து அவரை வந்து கேட்டு பெறக்கூடிய நிலைமையில இருக்கணும். அது வந்து ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த சிகிச்சை செய்யணும், இந்த சிகிச்சை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெறக்கூடிய ஒரு ஒரு கட்டம் வந்து அவருக்கு இருக்கணும், ஒரு உரிமை இருக்கணும். அதற்கு வந்து மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து வந்து அவங்க வந்து பெரிய பெரிய வந்து ஐவரி டவர்ஸ் கட்டி அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு போறத வந்து ஒரு பெரிய பாலிசியா வச்சிருக்கிறாங்க. அதை விட இவர்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கவர், அவருடைய லைஃபுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர், ஒரு மெடிக்கல் கவர், அது இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமா ஏற்படும். இந்தியாவில வந்து அவருக்கு லைஃபுக்கு உத்தரவாதம், மருத்துவ சேவை உத்தரவாதம் வருதோ அதுதான் வந்து தீர்வாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
தமிழக பொது சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குனர் இளங்கோ. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.